எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நடிப்புலகத்தில் யாரையுமே நமக்கு ஈஸியாக பிடிச்சிடாதுங்க. ஆனால் இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு யுகமே தேவைப்படும். இவர் வேற யாரும் இல்லை நேர்களே, அந்த காலத்தில் இருந்த இந்த காலம் வரை அனைவரது மனங்கள்லையும் நீங்காத இடம் பிடிச்சிருக்கிற நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள். இன்னைக்கு வந்த நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சமூக ஆர்வலர் மற்றும் மேடை பேச்சாளர் திரு கோ சீனிவாசன் அவர்கள் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் கலை பயணம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களே, அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம், நான் புதுக்கோட்டை சீனிவாசன். புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் பாரத் ரத்னா சத்துணவு தந்த சரித்திர நாயகன் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய நினைவு நாளில் அவருடைய நினைவை போற்றுவோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டிசம்பர் 24 இந்த மண்ணை விட்டு மறைந்தார். ஆனால் தமிழக மக்களால் இன்றும் மனதளவில் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அப்படி புரட்சித் தலைவர் என்ற சகாப்தம், அந்த மூன்றெழுத்து மந்திரம் எம்ஜிஆர், இன்று வரை அவர் காலமாகி கால் நூற்றாண்டை கடந்தாலும் அந்த எம்ஜிஆர் என்ற சரித்திரம் மக்கள் மனங்களிலே இன்னும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றும் தொடரும், நாளையும் தொடரும். அப்படி சாகா வரம் பெற்ற அந்த சரித்திர நாயகனை இந்த நினைவு நாளிலே பேசுவதற்கு வாய்ப்பினை வழங்கிய புதுகை பண்பலைக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு அவர் அடியெடுத்து வைத்தாலும் திரைத்துறையும் அரசியல் துறையும் அவருக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து கொடுத்தது. அவருடைய நடிப்பும் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகிற அவரது தனி ஸ்டைலும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் இன்றும் மறையாத சித்திரமாய் அப்படியே படம் பிடித்து நிற்கிறது. அந்த அளவிற்கு தமிழக மக்கள் நெஞ்சங்களிலே ஊடுருவிய ஒரு மாபெரும் கதாநாயகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் திரைப்படம் 136 திரைப்படங்களில் அவர் நடித்தார். அத்தனை திரைப்படங்களிலும் மக்களுக்கு தன்னால் முடிந்த நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி மக்களின் உள்ளங்களிலே அவர் மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக மட்டுமல்ல, ஒரு சித்தாந்தவாதியாகவே அவர் மனதிலே பதிந்தார். அவர் உடல் நலிவுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது தமிழக மக்கள் ஒற்றுமையுடன் எல்லா இடங்களிலும் கூட்டு பிரார்த்தனை நடத்தினார்கள். அப்படி கூட்டு பிரார்த்தனை நடக்காத இடம் என்று எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை. ஜாதி, மதம், இயக்கம் என்றெல்லாம் எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒற்றை மனிதன் எம்ஜிஆர் என்ற அந்த மனிதன் உயிர் காக்கப்பட வேண்டும் என்று தமிழகமே அவருக்காக பிரார்த்தனை செய்தது. அவர் நடித்து வெளிவந்த ஒளிவிளக்கு என்ற திரைப்படத்தின் மூலம் கவிஞர் வாலி அவர்கள் பாடிய ஆண்டவனே உன் பாதங்களில் என் கண்ணீரில் நீராட்டினேன், இந்த ஓருயிரை வாழ வைக்க இறைவா உன்னிடம் கையேந்தினேன் என்ற பாடல் தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் ஒலித்தது. பகலில் துவங்கிய அந்த பாடல் இரவு முழுவதும் அந்த பாடல் ஒழிக்காத இடமே இல்லை. அந்த அளவிற்கு மக்களுடைய பிரார்த்தனை அந்த பாடல்களில் ஒலித்தது. ஒரு தேசிய பாடலாகவே அந்த பாடல் அமைந்தது. அந்த பாடலை நாமும் கேட்போம்.
நம்பிக்கையின் ஒளி விளக்கு
தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பதவியேற்ற பொழுது அவரை முதன் முதலாக பேட்டி எடுத்த வானொலி லண்டன் பிபிசி வானொலி. அப்படி அந்த வானொலியில் அவர் பேட்டி அளித்த பொழுது அந்த பேட்டியை கற்பனையாக அவருடைய குரலிலே பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. அந்த நிகழ்வை செய்தியாளர்கள் அவரிடத்திலே கேட்பது அந்த ஒளிநாடா நம்மிடத்திலே இல்லை. ஆகவே நேயர்களுக்கு அதை கற்பனையாக அவர் எப்படி பேசியிருப்பார் என்பதை பிரதி எடுத்ததைப் போல பேசுகிறேன். தவறு இருந்தால் மன்னிக்கவும். சார் வணக்கம். நீங்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறீங்க. நீங்கள் முதல் முதல்ல எந்த கோப்பில் கையெழுத்து போடுவீங்கன்றது ஒன்று. அதற்கு பிறகு உங்களிடத்திலே கேட்பதற்கு ஒரு கேள்வி இருக்கிறது. தயவுசெய்து எங்களை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கொஞ்சம் கடினமான கேள்வி. உங்களுடைய இளமை பிராயத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள், எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதற்கான கேள்வி எது? அதை சுருக்கமாக சொல்லலாம். அதிலே உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் அந்த கேள்வியை கூட நான் விடுத்து விடுகிறேன். ஐயா சொல்ல முடியுமா?
எங்கள் குடும்பம் கண்டியில் மிகப்பெரிய அளவிலே வசதியோடு இருந்தாலும் கூட நாங்கள் கும்பகோணத்திற்கு வருகிற பொழுது எங்கள் குடும்பம் மிகவும் வறுமை நிலையில் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் நானும் என்னுடைய சகோதரரும் பசியால் தான் சிரமப்பட்டோம். அந்த நேரத்தில் என்னுடைய தாய் சத்யா அம்மா அவர்கள் அருகில் இருக்கின்ற பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம் போய் 10 பாத்திரமெல்லாம் தேய்த்து எங்களுக்கு பழைய சாதம், அரிசி இது போன்ற வகைகளை வாங்கி வந்து சமைத்து எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் பரிமாறுகின்ற அந்த நிகழ்வையெல்லாம் நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் எந்த ஏழையும் பசியால் வாடக்கூடாது, குறிப்பாக குழந்தைகள் யாரும் வாடிவே கூடாது என்பதிலே நான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன். தமிழகத்தில் எந்த ஏழைய மக்களும் உணவில்லாமல் இருக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நான் கோப்பிலே கையெழுத்திடுவது தன்னிறைவு திட்டம், சத்துணவு திட்டம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த சத்துணவு திட்டம் ஏழை மக்களை மிகப்பெரிய அளவில் போய் சேர்ந்தது. அன்னமிட்ட கை என்று சொல்லப்படுகின்ற ஒரே தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர் திரைப்படத்தில் அந்த பாடலை நாம் கேட்போமே.
அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து. அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து. அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை. வாழ வைக்கும் கை அது ஏழை மக்கள் கை, வாழ வைக்கும் மனமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை.
அவர் ஒரு மேடையில் குறிப்பிட்ட பொழுது ஒரு செய்தியை சொன்னார். அதையும் அவருடைய குரலிலே பேசுகிறேன். எனக்கு பின்னால் ஒருவர் இருந்தார் என்று எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு மனிதன் வாழ்கின்ற காலத்தில் அவன் எப்படி இருந்தான், அவனுக்கு பின்னால் யாரெல்லாம் இருந்தார்கள் என்று அடையாளப்படுத்துவதற்கு அவன் வாழுகின்ற காலத்தில் ஏதாவது இந்த சமூகத்திற்கு நன்மைகள் செய்திருக்க வேண்டும். ஒரு நடிகன் மிகப்பெரிய அளவிலே உயர்ந்து விட்டான் என்று சொன்னால் அவன் இருக்கிற பொழுது பலகைகள் வைப்பதோ விளம்பரம் செய்வதோ சுவரட்டி ஒட்டுவதோ என்பதை விட அவருடைய காலத்திற்கு பின்பு அவர்களை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்பதை வைத்துதான் ஒரு மனிதனோ ஒரு நடிகனோ ஒரு தலைவனோ வாழ்ந்ததற்கான அடையாளம் இந்த பூமியிலே கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் நான் வாழுகின்ற காலத்தில் என்ன நன்மைகள் இந்த மக்களுக்கு செய்தோம், வாழுகின்ற காலத்தில் இந்த சமூகத்திற்கு நம்மால் என்ன காரியங்கள் செய்ய முடிந்தது என்பதை வைத்துதான் ஒரு மனிதனுக்கு மன்றங்களாக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் அது வரும் என்பதை நான் உறுதியோடு கூறிக்கொள்ளுகிறேன். இப்படி சீர்திருத்த கருத்துக்களையும் ஒரு தலைவர் அல்லது ஒரு நடிகர் ஒரு மனிதர் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவர் சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் செய்து காண்பித்தார். அதனாலே தான் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கும் என்று ஒரு தத்துவ சிந்தனை அந்த பாடல் அவரை நடிக்க வைத்தது போல அந்த பாடலையும் நாம் கேட்போம்.
அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊரிருக்கும், எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை, அது கடமை கடமை அது கடமை.
அவர் நடித்த நாடோடி மன்னன் எனும் திரைப்படத்தில் அந்த படத்தினுடைய இறுதிக்கட்டத்தில் ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில் மகாராணியிடம் நாடோடியாக இருந்தவர் மன்னனாகி இருப்பார். அப்பொழுது அந்த இளவரசி கேட்பார்கள், மன்னன் எங்கே என்று கேட்பார்கள். இவர்தான் மன்னன் என்று நினைத்து அருகில் வருவார்கள். அப்பொழுது அவர் ஒரு வசனத்தை அந்த படத்திலே பேசுவார். அந்த வசனத்தை நாமும் கேட்போம்.
யார் இவன், எங்கிருந்து வந்தான், என்ன இவன் பழைய கதை, ஏன் இந்த நாடகம் என்றெல்லாம் மனம் குழம்பு. எள்ளிய நீருக்கும் இல்லறத்து பெண்ணுக்கும் கள்ளம் புரியாது, கபடம் தெரியாது. கண்ணாடி உன் மனம், அதிலே காணப்படுவது உனது கணவனின் முகம். அரண்மனை, அதிகாரம், ஆள், அம்பு, சேனை, இதுதான் நீ காணும் உலகம். இன்னும் ஒரு உலகம் உண்டு, நீ காணாதது, நான் கண்டது. கேள், காடு சுற்றுவார்கள், கலப்பி பிடிப்பார்கள், உழுவார்கள், விதைப்பார்கள், அறுப்பார்கள், சுமப்பார்கள், உண்ண மட்டும் உணவில்லாமல் தவிப்பார்கள். அந்த மாபெரும் கூட்டத்திலே நானும் ஒருவன். படையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய, நாட்டை காக்க. சேர்ந்த பின்பே அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அறவைத்தது, வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாய வைத்தது என்று. உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன், ஆதரவற்ற குடும்பங்கள் தவிப்பதையும் பார்த்தேன். மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும். சண்டை வேண்டாம், உணவு வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று அலறுவார்கள். அவர்களை அடிக்க சொல்லுவார் தளபதி. அனைத்து பாவம் என் மனசாட்சி. உள்ளம் துடித்தது, உதிரம் கொதித்தது. ஏன் இப்படி, எதற்காக, நடக்கலாமா, சரிதானா, இவைகளை எனக்குள்ளானே கேட்டுக்கொண்டேன். ஒரே ஒரு முடிவிற்குத்தான் வந்தேன். மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரை மன்னராட்சியில் அக்கிரமத்திற்கு முடிவே இருக்காது என்று அறிந்தேன். படையிலிருந்து விலகினேன், புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன். புரட்சி என்றதும் பயந்து விடாதே, இது ஆளை தீர்க்கும் ஆயுத புரட்சி அல்ல, அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு, கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை, குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவு பொருள்களை. கத்தி எடுக்காத, ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது. பொல்லாமையை போதித்து மக்கள் குணத்தை மாற்றியதை கொடுமை என்றது உங்கள் ஆட்சி. பிடிபட்டேன் ஒரு நாள், உதைப்பட்டேன் சிறையில், வதைப்பட்டேன். பாராளு மன்னனாக பார்க்கிறாயே இப்போது. அவன் சிறையிலே இருந்த போது பாராளு ஓர் தந்த பரிசுகள், சவுக்கடி, சூடு, பார் சகோதரி, செல்வந்தர் வீட்டு மாடுகளுக்கு வைத்திய வசதி உண்டு. ஏழை அதனிலும் இருந்தவனால் உங்கள் நாட்டிலே இருந்து கேட்டதற்காகவா இந்த தண்டனை? பட்டேனே பல உயரம், கெட்டேனா, பழிகாரனாக மாறினேனா?
இது போன்ற நாடோடி மன்னன் திரைப்படத்தில் வருகின்ற காட்சிகளை எல்லாம் மையமாக கொண்டுதான் அவருடைய அரசு சபையினுடைய திட்டங்கள் இயற்றப்பட்டன என்ற ஒரு சிந்தனை கூட வருகிறது. காடு விளையட்டும் பெண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே என்ற அந்த பாடல் அவருடைய அந்த திரைப்படத்தில் கதாநாயகி பானுமதி அம்மாவோடு அவர் மாட்டு வண்டியில் நம்முடைய திட்டங்களை எல்லாம் எப்படி மக்களுக்கு பயனளிக்கப் போகிறோம் என்ற வகையில் அது பாடலாக அது ஒளிபரப்பப்பட்டது, படமாக்கப்பட்டது. அந்த பாடலை நாமும் கேட்போமே.
காடு விளையட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. காடு விளையட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. மண்ணு பொழந்து சுரங்கம் வச்சு பொண்ணை எடுக்க, கனிகை வெட்டி மண்ணு பொழந்து சுரங்கம் வச்சு பொண்ணை எடுக்க, கனிகை வெட்டி மதிலு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும். மதிலு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும். வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையிலே பக்க துயரினி மாறும். ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம், கிட்ட நெருங்குது நேரம். அவ அவர் பட்ட துயர் இனி மாறும் ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம் கிட்ட நெருங்குது நேரம்
காடு வளைஞ்சா நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் கையுங்காலும் தானே மிச்சம்
காடு வேலையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே காலம் இருக்குது பின்னே செடிய செல்வங்கள் வேற இடத்தில் சேர்வதனால் வரும் புள்ளையடி
பரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்னமச்சான்
தினம் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நேரையாது சிந்திச்சு முன்னேற வேணுமடி
வாடிக்கே வரும் துன்பங்களை இன்னும் எடுக்க செய்வது மோசமன்றோ
இருள் மூடி கிடந்த மனம் வெளுத்தது சேரிக்கும் இன்பம் திரும்பும் அடி இனி சேரிக்கும் இன்பம் திரும்பும் அடி
காடு வளைஞ்ச நமச்சா நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் கையுங்காலும் தானே மிச்சம்
நானே போட போறேன் சட்டம் பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம் நாடு நலம் பெரும் திட்டம்
நன்மை புரிஞ்சிடும் திட்டம்
நாடு நலம் பெரும் திட்டம் நன்மை புரிஞ்சிடும் திட்டம் நாடு நலம் பெரும் திட்டம்
இயற்கையாக ஒரு திரைப்படத்திற்கு வருகின்ற ரசிகர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் மனம் மாற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவருடைய திரைப்படங்களும் பாடல்களும் அமைந்தது. அந்த வகையில் கடவுள் தந்த பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்று கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய சுய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற அந்த பாடலை நாமும் கேட்போமே.
கடவுள் தந்த பாடம்
துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம் மனிதன் கொண்ட கோலம் கடவுள் தந்த பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம் மனிதன் கொண்ட கோலம்.
அப்படி திரையுலகில் கொடிகட்டி பறந்து மக்கள் மனதில் இடம்பெற்ற மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய உயிர் இரவு நேரத்தில் பிரிந்தது. இறப்பு நிகழ்ச்சியை மக்களுக்கு தெரிவிக்கின்ற வகையில் பேசி கொண்டிருந்த குறிப்பிடத்தக்க வளம்புரி ஜான் என்ற மிகப்பெரிய கவிஞர் அன்றைக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். அது மக்கள் மத்தியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. ஐயோ, பூமியிலிருந்து தங்கத்தை தான் எடுப்பார்கள், ஆனால் முதல் முதலாக தங்கத்தை பூமியிலே புதைக்கிறார்களே என்று அவர் கண்ணீர் விட்டு அந்த வர்ணனை செய்த பொழுது நாடே அழுதது. அப்படி ஒரு தங்க தலைவன் இனி பிறப்பாரா? எம்ஜிஆர் என்கின்ற அந்த மூன்று எழுத்து மந்திரம் மறுபடியும் இந்த பூலோகத்திற்கு வருமா என்று இன்றளவும் தமிழக மக்கள் ஏங்கி கிடக்கிறார்கள். அதை போல தமிழக ரசிகர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றிய தலைவர்களும் நண்பர்களும் இன்றளவும் அவரை நினைத்து அவரை பேசாத மனிதரே கிடையாது என்கின்ற வகையில் நூற்றாண்டுகளை கடந்தும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் என்று ஏழை எளிய மக்கள் கொண்டாடுகின்ற ஒரு அற்புத தலைவன். நாலு பேருக்கு நன்றி என்று சங்கே முழங்கு திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கண்ணீரோடு தந்து இறந்து போவார். அந்த திரைப்படத்தில் அப்படி இறந்த சூழ்நிலையில் அவரை காண்பதற்கு முடியாமல் ஒரு மகன் மாறு வேடத்தில் ரயிலிலே போகின்றது போல் அந்த காட்சி அமைத்திருப்பார்கள். நாலு பேருக்கு நன்றி என்ற அந்த பாடலை நாமும் இந்த நேரத்திலே கேட்போம்.
இல்லை நான் ஊமையாய் பிறக்கவில்லை, உணர்ச்சியோ மறையவில்லை. என் தங்கமே உனது மேனி தாங்கி நான் சுமந்து செல்ல எனக்கொரு பந்தம் இல்லை. எவருக்கோ இறைவன் தந்தான் அந்த நாலு பேருக்கு நன்றி. நாலு பேருக்கு நன்றி, அந்த நாலு பேருக்கு நன்றி. நாலு பேருக்கு நன்றி, அந்த நாலு பேருக்கு நன்றி. தாயில்லாத அநாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து செல்லும் நாலு பேருக்கு நன்றி, அந்த நாலு பேருக்கு நன்றி. உறவு என்றும் பாசம் என்றும் இறைவன் பூட்டிய விலங்கு, அழுவதற்கும் சிரிப்பதற்கும் அமைத்த உள்ளம் ஒன்று. ஆத்து வெள்ளம் தானே ஓடும், ஆசை வெள்ளம் சொந்தம் தேடும். ஆத்து வெள்ளம் தானே ஓடும், ஆசை வெள்ளம் சொந்தம் தேடும். சொந்தம் ஏதும் இல்லை என்றால் அந்த நேரம் நாள் வர வேண்டும். நாலு பேருக்கு நன்றி, நாலு பேருக்கு நன்றி, அந்த நாலு பேருக்கு நன்றி. தாயில்லாத அநாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி செல்லும் நாலு பேருக்கு நன்றி, அந்த நாலு பேருக்கு நன்றி. இன்பத்தையே பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி. துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி. வாழும் போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம். வாழும் போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம். வார்த்தையின்றி போகும் போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம். அந்த நாலு பேருக்கு நன்றி, நாலு பேருக்கு நன்றி, அந்த நாலு பேருக்கு நன்றி. தாயில்லாத அநாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து ஊக்கி செல்லும் நான்
அவருடைய மறைவிற்கு பின்புதான் இந்திய அரசு பாரத் ரத்னா பட்டம் அவருக்கு வழங்கியது. அதை போல தமிழக அரசு அவரை போற்றுகின்ற வகையில் திரைப்பட கலைஞர்களுக்கு விருது வழங்குவதை தொடர்ந்து வாடிக்கையாக ஆண்டுக்கு ஆண்டு எம்ஜிஆருடைய பெயரிலே திரைப்பட நடிகர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் எம்ஜிஆர் ரயில் நிலையம் மத்திய அரசு அதை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது. மாணவர்கள் அவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரில் பல்கலைக்கழகமும் அமைத்திருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழக அரசு வங்க கடலோரம் அழகான அற்புதமான நினைவு மண்டபம் அமைத்து சென்னைக்கு வருகின்ற மக்கள் இன்றளவும் அவருடைய நினைவிடத்திலே போய் வணங்கி எம்ஜிஆர் என்கின்ற மனிதர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், அவர் கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிற கடிகாரம் ஓடுகின்ற சத்தம் நமக்கு கேட்கிறதா, ஏதாவது ஒரு ஒளி கிடைக்கிறதா என்று அந்த சமாதியிலே காதுகளை வைத்து ஏழை எளிய மக்கள் கண்ணீரோடு அந்த இடத்திலே வணங்குவது. ஆகவே காலங்களை கடந்தாலும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் அந்த கொடுக்க கொடுக்க சிவந்த கரங்கள் என்று சொல்லப்படுகிற எட்டாவது வள்ளல் கர்ணனுக்கு அடுத்தது போல் தமிழகத்தில் வாழுகின்ற காலத்தில் ஒரு வள்ளலை பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால் அது எம்ஜிஆர் அவர்கள் என்ற வள்ளலைத்தான் இந்த நாடு பார்த்திருக்கிறது. தனி முத்திரையை பதித்து அத்துணை தமிழக மக்களில் நெஞ்சங்களில் நீக்கமர வாழ்ந்திருக்கிற பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை நாமும் இந்த நினைவு நாளிலே வணங்கி போற்றுவோம். இதுவரை புதுகை பண்பலை நேயர்களுக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவுகளை பேசுகின்ற வாய்ப்பை புதுக்கோட்டை சீனிவாசனுக்கு வழங்கிய நிலையத்தாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களுக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.
பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் கலை பயணம் குறித்த புதுக்கோட்டை சமூக ஆர்வலர் மற்றும் மேடை பேச்சாளர் திரு கோ சீனிவாசன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை fm91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.